إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய இந்த பாட வகுப்பிலே கடந்த சில வகுப்புகளுக்கு முந்தைய ஒரு பாடத்திலே இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக தொடர்ச்சியான சில விடயங்களை பார்த்து வருவதாக நாம் கூறிக்கொண்டோம். அந்த வகையிலே இன்று அந்த தொடரின் இரண்டாவது வகுப்பாகும். சென்ற முதலாவது பாட வகுப்பிலே இந்த இஸ்லாம் கூறக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்கு மார்க்க கல்வி என்பது எந்தளவு அவசியப்படுகிறது என்ற பல விடயங்களை நாம் அவதானித்திருந்தோம். அதே விடயங்களை வேறொரு வடிவத்திலே கூறி இன்றைய எமது தலைப்பிற்குள் காலடி எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்று நாம் அவதானிக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆக கூடுதலாக 8 மணி நேரங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு தொழிலுக்காக அதிகமான கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு அதிகமானோர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழில் கல்வியை தமது பிள்ளைகள் கற்றுவிட வேண்டும் என்கின்ற விடயத்திலும் பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகுதி 16 மணித்தியாலங்கள் அன்றாடம் ஒரு மனிதன் முகம் கொடுக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அதை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை கற்கின்ற விடயத்திலே மிகவும் கவனீனமாக எம்மிலே அதிகமானோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தது போன்று திருமண வாழ்விலே இணையக்கூடிய ஜோடிகளை பொறுத்தவரைக்கும் ஒன்று தாமாக பல கற்பனைகளை செய்து கொண்டு இவ்வாறு நாம் வாழ்ந்துவிட்டால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்ற சிந்தனையிலே பலர் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் சினிமாக்களை பார்த்துவிட்டு
அதிலே வருவது போன்று தமது வாழ்க்கையை கற்பனை செய்து இவ்வாறு வாழ்ந்துவிட்டால் சரி என்று வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்து உண்மையான வாழ்வை முகம் கொடுக்கிற போது அதை எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவும் தெளிவும் இல்லாமல் அந்த வாழ்க்கையிலே பிணங்கிக் கொண்டு சிதைந்து சின்னாபின்னமடையக்கூடியதை இன்று நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் வெளிப்படையாக தாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதாக காட்டிக்கொண்டாலும் அவரவர்களின் ஆள் மனதை தொட்டு விசாரிக்கிற போது அங்கே பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்குரிய ஒரே வழிகாட்டல், ஒரே தீர்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை பற்றி எப்படி கூறியிருக்கின்றானோ அதனை சரியாக படித்து தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டும், அந்த வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களையும் கடக்க வேண்டும் என்பது சென்ற பாடத்தின் சுருக்கமாகும். அப்படி ஒரு மனிதன் படிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை படித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாக்கப்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாகும். ஆக குறைந்தது இப்படியான பாட வகுப்புகளிலே அவற்றை நாம் கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனித்தாலும் அதற்கும் அதிகமானவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று எம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை பாருங்கள். சிறு வயதிலே, அந்த குறிப்பிட்ட வயதிலே அந்த பச்சிளம் குழந்தைகளை கொண்டு போய் பாடசாலையில் விடுவதில் குறியாக இருக்கிறோம். கொஞ்சம் படிக்கக்கூடிய ஒரு வயது வந்தவுடன் எப்படியாவது ஒரு டியூஷனிலே சேர்த்து விட வேண்டும், அதற்கான ஒரு ஏற்பாட்டை தேடித்திருக்கிறோம். பகல் நேரங்களிலே எமது பிள்ளை குர்ஆன் ஓதிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்கிறோம். அனைத்தும் நடக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கை, அதிலே இணைய விரும்பக்கூடியவர்கள், இணைந்து விட்டவர்கள், அவர்களது வாழ்க்கை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அதனை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு என்ன ஏற்பாடு, இதற்கு உரிய பதில் பூஜ்யமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்றைய எமது முதலாவது பாடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த குடும்ப வாழ்க்கை விஷயத்திலே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விடயத்தை இன்றைய இந்த முதலாவது பாடத்திலே எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 4:34 வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை எமக்கு எடுத்துரைக்கிறார். அது என்னவென்றால், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா. மனிதர்களிலே அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு வகையானவர்களை படைத்திருக்கிறார். இதிலே இந்த ஆண்கள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு வழிகாட்டலாகும். முதலாவது இந்த ஒரு வரியை நாம் கொஞ்சம் விவரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் எம்மிலே அதிகமானோர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கலாம். திருமணம் முடித்த ஒவ்வொரு சகோதரர்களும் தெரிந்து வைத்துள்ள ஒரு வசனமாக இருக்கும். ஆனால் எமது வீடுகளிலே இந்த வசனம் நடைமுறையிலே இருக்கிறதா என்பதை தான் இந்த இடத்திலே எமது மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று எமது சமூகத்தை தாண்டி மேற்கத்தேய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வசனத்திற்கு நேர்முரணாக அல்லது இதனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கோஷத்தை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். ஆனால் இன்றைய மேற்கத்தேய கலாச்சாரம் என்னவென்றால், மனிதர்களாக பிறந்த ஆண்கள் பெண்கள் யாவரும் சமனானவர்கள். ஆண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கிறது, அது கொடுக்கப்பட வேண்டும். ஆண்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டு பாதையிலே சுற்றி திரிகிறார்களா, பெண்களும் அவர்களுடைய அழகு அலங்காரங்களை மறைத்து கொண்டு செல்லாமல் தாராளமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆண்கள் பல தொழில்களுக்காக முயற்சி செய்து தமக்கு விருப்பமான தொழில்களை செய்கிறார்களா, பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, அவர்களும் தாம் நாடிய தாம் விரும்பிய தொழில்களை செய்ய முடியும். அரபு நாடுகளில் இன்று வாகனம் ஓட்டுவதற்கும் பெண்களுக்கு அனுமதி பத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது கூட நாம் அறிந்துள்ள ஒரு செய்தியாகும். இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் ஆண்கள் பெண்கள் சமனானவர்கள், அவர்களும் இவர்களும் ஒன்றுதான் என்ற ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கோஷத்தை எழுப்புவது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் அதனை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக கூறக்கூடிய அம்சம், அது ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒன்று. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, வெளிப்படையாக எது எவ்வாறு இருந்தாலும் ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினது தியரியாகும். இன்று எம்மத்தியிலே அப்படியான வரம்பு மீறல்கள் இல்லாவிட்டாலும் சிறுக சிறுக ஓரிரு விடயங்களில் ஆரம்பித்து இந்த பெண்களுடைய ஒரு நிர்வாகத்திற்குள் இன்றைய சில வீடுகள் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் கேள்விப்படுகிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஆண்களும் மனிதர்கள் பெண்களும் மனிதர்கள், அது ஏன் பெண்களை ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான அந்த காரணத்தையும் தொடர்ந்து சொல்கிறார். இரண்டு முக்கியமான காரணங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின், அதிலே முதலாவது காரணம் என்னவென்றால், அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம். பெண்களை விட ஆண்களை நாம் சில விடயங்களிலே மேம்படுத்தி இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அதே போன்று இரண்டாவது காரணம், வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், ஆண்களாகிய அவர்கள் தமது செல்வங்களிலிருந்து தமது குடும்பத்துக்காக செலவழிப்பதன் காரணமாக அவர்கள்தான் நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு காரணங்களையும் சற்று விரிவாக நாம் அவதானிக்கின்ற போது, உண்மையிலேயே இன்றைய இந்த இஸ்லாத்துக்கு எதிரான அந்த பிரச்சாரமாகிய ஆண்களும் பெண்களும் சமனானவர்கள் என்ற அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியுமானதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகிறேன். பாருங்கள், அல்லாஹு தஆலா பெண்களை ஆண்கள்தான் நிர்வகிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்குரிய முதலாவது காரணம் எது என்று சொல்கிறான்? அவர்களில் சிலரை விட நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்புகளும் மேன்மைகளும் சில தகுதிகளும் பெண்களால் அது சாத்தியப்பட முடியாதது, அவர்களால் அது செய்ய முடியாதது என்ற காரணம் இருப்பதனால் அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அந்த நிர்வாகம் செய்வதற்கு தகுதியான சில விடயங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவனது உடல் ரீதியாக நாம் அவதானிக்கிற போது ஆண்களுக்கு அல்லாஹ் முகத்திலே தாடியை வளரக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது மனிதர்களிலே உள்ள ஆண் இனத்திற்கு மட்டுமல்ல, மிருகங்கள் பறவைகள் எவற்றை எடுத்துக்கொண்டாலும் அது ஆண் இனமாக இருக்கும் என்றால் அது ஒரு வலிமை பொருந்தியது என்பதை காட்சிப்படுத்தும் முகமாக ஒரு கம்பீரமான வலிமையான தோற்றம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒரு சில ஆண்கள் பெண்களை போன்று இருக்க விரும்புகிறார்கள். அந்த தாடிகளை மலித்து கொண்டு சிறைத்து கொண்டு பெண்களை போன்று இருக்க நினைக்கிறார்கள் என்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாகும். அது அல்லாஹ் ஏன் பெண்களுக்கு வளரச் செய்யாமல் ஆண்களுக்கு அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்கிறான்? அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் பூமி அதற்கு மத்தியில் உள்ள எதுவாக இருந்தாலும் எதையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை, விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சில ஏற்பாடுகளை செய்ய ஒரு சில ஆண்கள் அதை வைத்து விளையாடுகிறார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு அம்சமாகும். இப்படி அல்லாஹ் ஏற்படுத்திய வித்தியாசங்கள் எதற்கு? பெண்களை நிர்வகிப்பதற்கு. அதற்குரிய முழு தகுதியும் எம்மிடம் இருக்க வேண்டும். நாமும் பெண்களை போன்று இருந்துவிட்டு எமக்கு அவர்கள் அடங்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு நாளும் சாத்தியமில்லை. அதே போன்று பெண்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடல் அமைப்பிலே ஆண்களுக்கு கொடுக்காத ஒன்றை கொடுத்திருக்கிறார். பல விடயங்கள் இருந்தாலும் குறிப்பாக மாதவிடாய் என்றொரு அம்சம் காணப்படுகிறது. அது பற்றிய விடயங்கள் அதிகமாக கூற முடிந்தாலும் சுருக்கமாக இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய அப்படி ஒரு இயல்பு எந்த ஆண்களுக்கும் கிடையாது. இப்படி அல்லாஹ் பல வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வலிமையான உடல் கூறுகளை கொண்டவர்களாக ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மென்மையான ஒரு தன்மையோடு அவர்களுடைய அந்த படைப்பு காணப்படுகிறது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எங்கும் எவ்வித பயமும் இல்லாமல் சுற்றி திரியக்கூடிய ஒரு தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்களால் அப்படி முடியாது, அவர்களால் அப்படி முடியாது. இஸ்லாத்தில் கூட பெண்களுக்கு ஹிஜாப் என்ற ஒரு சட்டம் கடமையாக்கப்படுகிறது. இது ஆண்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. பெண்களுக்கு குறிப்பிட்ட தொலைதூரம் பயணம் மேற்கொண்டால் அவர்கள் ஒரு மஹரமோடு, ஒரு மஹரமியோடு பயணிக்க வேண்டும் என்று ஒரு கடமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஆண்களுக்கு இது கிடையாது. இது மேலோட்டமான உதாரணங்களாக இருந்தாலும் ஏன் அல்லாஹ் இந்த வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சிந்திக்கிற போது அங்கு பல விடயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக காணப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களுக்கு அறிவை அதிகமாக கொடுத்திருக்கின்றான். அவர்களுடைய மார்க்கத்தை, அதாவது மார்க்க உறுதியை அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு உயர்வாக கொடுத்திருக்கின்றார். இதனை அல் குர்ஆன் சுன்னாவின் ஆதாரங்களோடு நாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆண்களை விட உள்ளத்தால் பலமானவர்கள். ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் ஒரு கஷ்டத்திலிருந்து சிக்கலிலிருந்து லேசாக விடுபடக்கூடிய ஒருவன் அல்ல. ஆனால் பெண்களுடைய ஒரு இயல்பு, என்னதான் ஒரு பெரிய கஷ்டத்தை அவர்கள் முகம் கொடுத்தாலும் ஆண்களை விட வேகமாக அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களால் தான் குழந்தை பெறுவிக்க முடியும், அவர்களால் தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். என்னதான் உடல் வலிமை கொண்ட ஆணாக இருந்தாலும் அவனால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. இப்படி அல்லாஹு தஆலா வித்தியாசங்களை ஆளாளுக்கு இடத்திற்கு இடம் வித்தியாசப்படுத்துகிற போது இருவரும் சமனானவர்கள் என்று சொல்வது வேடிக்கைக்குரிய ஒரு விடயமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இந்த ஒரு வித்தியாசத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். மா ரஐத்து மின் நாக்ஸாத்தி அக்லின் வ தீனின் அஸ்ஹப லில் லுப்பி ரஜுலி அல் ஹாஸிமி மின் ஹதாக்குன். ஒருமுறை அந்த பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல புத்திசாலியான உறுதியான ஒரு ஆண் இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆணை பெண்களாகிய நீங்கள் மார்க்கத்திலும் குறையானவர்களாக இருந்து கொண்டு, அறிவிலும் குறையானவர்களாக இருந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஆண்களையே மயக்கிவிடுகிறீர்கள், அவர்களுடைய புத்தியையே போக்கி விடுகிறீர்களே என்று ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன? அது இன்றைய தலைப்பல்ல, தேவைப்படுகிற போது அது பற்றிய விவரத்தை நாம் பார்க்கலாம். அதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபியா பெண்மணிகளும் அது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள். வமா நுக்ஸானு தீனினா வ அக்லினா, யா ரசூலல்லாஹ், அறிவுடைய நல்ல வலிமையான ஒரு ஆணை பெண்கள் மயக்கி விடுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடுடையவர்கள் பெண்கள் என்று சொல்கிறீர்களே, அது ஏன், எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலைஸ ஷஹாதத்துல் மர்அத்தி மிஸ்ல நிஸ்ஃபி ஷஹாதத்தி ரஜுல், ஒரு பெண்ணினுடைய சாட்சியம் ஒரு ஆணினுடைய சாட்சியத்தின் அரைவாசிக்கு தான் மதிக்கப்படுகிறது என்று உனக்கு தெரியாதா? ஒரு இடத்திலே ஒரு ஆண் சாட்சி சொல்வானாக இருந்தால் ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஆண் சாட்சி சொல்கிற போது அதே சாட்சியம் பெண்களால் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அங்கே இரண்டு பெண்கள் தேவைப்படுவார்கள். இரண்டு ஆண்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு சாட்சியத்திற்கு பெண்கள் முன்வருவார்களாக இருந்தால் அங்கே நான்கு சாட்சியங்கள் தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அவர்களுடைய அறிவின் குறைபாடு, அதனுடைய அடையாளம் தான் இது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், அலைஸ இதா ஹாலத் லம் துஸல்லி வலம் தஸும், அதே போன்று உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அந்த காலங்களிலே நீங்கள் தொழுவதும் இல்லை, நோன்பு பிடிப்பதும் இல்லை, அந்த மார்க்க கடமைகளை நீங்கள் செய்வதில்லையா, செய்யாமல் இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்க சஹாபியா பெண்மணிகள் ஆம் யா ரசூலல்லா என்று சொல்கிறார்கள். அதுதான் மார்க்கத்திலே உங்களுடைய குறைபாடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். தொழக்கூடிய ஒரு மனிதனுக்கும் தொழாத ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொழக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்விடம் அவன் நெருங்குவது மட்டுமல்லாமல் அவனுடைய மறுமை வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்ற பல விடயங்களோடு அவனுடைய மார்க்க கடமைகளும் சம்பந்தப்படுகிறது. அதையே மாதந்தோறும் சில நாட்கள் பெண்களாகிய அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். சில நாட்களிலே நோன்பு பிடிப்பதில்லை, இது அவர்களுடைய மார்க்கத்திலே குறைவை ஏற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த ஹதீஸிலே நான் கூற வரக்கூடிய விடயம் என்னவென்றால், ஆண்களும் பெண்களும் சமனானவர்கள் அல்ல, அவர்களுக்கும் இவர்களுக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதற்கான ஒரு தெளிவான ஆதாரமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், இஸ்லாமிய ஒரு கிலாபத்திலே ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையிலே சென்று போராட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் அதற்கு செல்ல முடியாது, அதை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், லன் யுஃப்லிஹ கவ்மன் வல்லவ் அம்ரஹும் இம்ரா, எந்த ஒரு சமுதாயமாவது ஒரு பெண்ணிடம் பொறுப்புகளை ஒப்படைக்குமாக இருந்தால், தலைமைத்துவத்தை கொடுக்குமாக இருந்தால் அந்த சமூகம் உருப்படாது, வெற்றி பெறாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஒவ்வொரு உதாரணங்களின் மூலம் நான் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், ஆண்கள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பெண்களை விட சில மேன்மைகளை, சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். எனவே பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை நியதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்குரிய இரண்டாவது காரணத்தை கூறுகிற போது, வபிமா அன்ஃபக்கூ மின் அம்வாலிஹிம், அந்த ஆண்கள் அவர்களது செல்வங்களிலிருந்து அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு இந்த தகுதி கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த விடயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு குடும்பம் என்று வருகிற போது அங்கே செலவழிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஒரு ஆணுக்கு காணப்படுகிறது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், எங்களிலே ஒரு கணவனுக்கு தனது மனைவி மீதுள்ள கடமை என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நீ சாப்பிடுகிற போது அவளுக்கும் நீ உணவு கொடுக்க வேண்டும், நீ உடுத்தினால் அவளுக்கும் நீ ஆடை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே சிக்கல்கள் ஏற்பட்டு பிரிந்து விட்டால் கூட, பால் குடிக்கக்கூடிய ஒரு பருவத்திலே குழந்தை இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தைக்குள்ள உணவுகள் ஆடைகளை கொடுக்க வேண்டியது ஒரு ஆணினுடைய கடமை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். ஒருவர் இருக்கிறார், அவர் தனது குடும்பத்துக்காக செலவழிப்பதில்லை, உழைப்பதில்லை அல்லது ஊதாரித்தனம் செய்து திரிகிறார் என்றால் அவருக்கு இந்த மேன்மை செல்லாது. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்கள் ஆக வேண்டும் என்றால் அதற்கு இந்த விடயத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு சில கணவன்மார்களை எடுத்துக்கொண்டால் சரியாக உழைத்து கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றாமல் ஒன்று உழைக்க செல்லாமல் இருப்பது, அல்லது அப்படியே உழைத்தாலும் குடித்து கும்மாளம் அடித்து ஏதோ ஒரு திசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி செய்வதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆண்களுக்குரிய பெண்களை நிர்வகிப்பதற்குரிய தகுதியாக ஒரு போதுமாகாது. எனவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த தொடர் பாட வகுப்பிலே இன்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஒளிப்பதிவை கேட்கக்கூடிய எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை விட ஆண்களுக்கு சில மதிப்புகளை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால், பல வழிகளிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய காரணங்கள் இரண்டு. ஒன்று, இயல்பிலேயே அல்லாஹு தஆலா பெண்களை விட ஆண்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இரண்டாவது, அந்த தகுதியை அடையக்கூடிய ஆண்கள் தமது செல்வங்களிலிருந்து செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த தலைப்பிலே வரக்கூடிய விடயங்கள் பல்வேறு காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கிற போது பகுதி பகுதியாக அவற்றை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எந்த விடயங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொண்டோமோ அதனுடைய ஆழமான கருத்துக்களை சரியாக சிந்தித்து எமது குடும்ப வாழ்க்கையிலே இந்த நடைமுறைகளை நிலைநாட்டுவோமாக. அக்கூலு கௌலி ஹாதா. அஸ்தும் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.